டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:6. இந்த நாளின் செய்தி மூலமாக நிச்சயம் தேவன் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேதாராய்ச்சியினர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 3 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தின் முதல் பிரிவில் நாம் இயேசு கிறிஸ்து என்பவரை குறித்து பார்க்கிறோம். நாம் இயேசுவை அவருடைய மகிமையில் இங்கே பார்க்கிறோம். மேலும் அவருடைய சபைக்கு பொறுப்பான மகா பிரதான ஆசாரியராகவும் காண்கிறோம். அவர் எல்லாவற்றின் மீதும் முழு கட்டுப்பாட்டை உடையவராயிருக்க பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே நாம் அவரை தாழ்மை உள்ளவராக, சாந்தமுள்ளவராக, சிறுமையான நிலைமையிலே சிலுவையிலே மரிக்கிறவராய் பார்க்கிறோம். பூமியிலே அவர் தம்மை தம்முடைய எதிரிகளுக்கு ஒப்புக் கொடுத்து பலியானார். ஆனால் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவ்வாறு இல்லை. அவரே முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிறார். நாம் இப்பொழுதும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக அவரை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்தை இங்கே பார்க்கிறோம். அது பூமியை பயப்படுத்துகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே முழு வேதாகமத்தின் கருப்பொருளாக இருக்கிறார். வேதம் தேவனை மையப்படுத்தியதாகவும் கிறிஸ்துவை மையப்படுத்தியதாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறபடியினால் அவரே தேவ வார்த்தைகள் முழுவதிலும் நிரம்பினவராக இருக்கிறார். மற்ற சுவிசேஷங்களை தியானிக்கும் பொழுது நாம் இதை நினைவிலே கொள்வதை விட வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது அதிகம் இதை நினைவிலே கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார் என்றும், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், இனி என்ன செய்வார் என்றும் வேதம் தெளிவுபட கூறுகிறது. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், இனி என்ன செய்வார் என்றும் வலியுறுத்தி கூறுகிறது. நாம் இதை நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 வசனத்தை பாருங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அருமையானவர்களே, ஒரு வேத வல்லுநர் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முதல் வசனத்தை கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ள விளக்கம் சிறந்ததாயிருக்கிறது. அதை நாம் ஆங்காங்கே காண்போம். அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் உதவியானதாயிருக்கிறது. இது சரியான மொழிபெயர்ப்பாகவும் இருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் முற்றிலுமாக சம்பவிப்பவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தியதும், இவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானிடத்தில் தூதனை அனுப்பி அடையாளம் கொடுத்ததுமான விசேஷம். சரி, முதலாவது நாம் இந்த புத்தகத்தின் தலைப்பை கவனிக்க வேண்டும். இது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம்தானே ஒழிய விசேஷங்கள் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு ஊழியர் எழுதிய புத்தகத்தை வாசித்துவிட்டு அவரை குறை கூறுவதற்காக ஒருவர் அவரிடத்திலே சென்றார். அவரிடத்திலே வந்து, ஐயா, வெளிப்படுத்தின விசேஷங்களை குறித்த உங்கள் விளக்க புத்தகத்தை படித்தேன். நீங்கள் வெளிப்படுத்தல்களை பற்றி ஒன்றும் அறியாதவர் என்பது அதிலிருந்து தெரிகிறது என்று சொன்னார். அதற்கு அந்த ஊழியர், சகோதரனே, நான் வெளிப்படுத்தின விசேஷங்களை பற்றி ஒன்றும் அறியாதவன் என்பதை நீங்கள் துல்லியமாக சொல்லிவிட்டீர்கள். ஏனென்றால் நான் வெளிப்படுத்தின விசேஷங்கள் என்ற புத்தகத்தை ஒருபொழுதும் பார்த்ததில்லை என்றார். ஆம், வெளிப்படுத்தின விசேஷம் என்றுதான் இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய வெளிப்படுத்தின விசேஷங்கள் என்று கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவர் இவ்வாறு சொன்னார். குற்றம் சாட்ட வந்தவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு தர்ம சங்கடமான நிலைக்குள்ளானார். இந்த புத்தகத்தின் பெயருக்கான மூல வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல், திரை அகற்றல், திறந்தழித்தல் என்று பொருள்படுகிறதாயிருக்கிறது. இதன் முதல் வசனத்திலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்கிறார். வெளிப்படுத்தல் இறுதி அதிகாரத்திலே யோவானுக்கு இவ்வாறு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது என்கிறார். இது முத்திரையிடப்பட்ட புத்தகம் அல்ல, இது திறந்த புத்தகமாயிருக்கிறது. இனி நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இது தானியேல் புத்தகத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாயிருக்கிறது. தானியேல் இடத்திலே அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை முத்திரையிடும்படியாக சொல்லப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக மறைப்பொருளான உவமைகளை கொடுத்திருக்கிறார். இன்றும் கூட அநேக சபைகள் இவ்வாறே மறைப்பொருளாக காணப்படுகின்றன. நம்முடைய இயேசு கிறிஸ்து மார்க்கெழுதின சுவிசேஷம் 4:11-12 வசனங்களிலே என்ன கூறியிருக்கிறார் வாசிக்கிறேன். மார்க்கெழுதின சுவிசேஷம் 4:11-12 வசனங்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். கவனித்தீர்களா? சுவிசேஷங்களிலே நமக்கு பாதி காரியங்களே விளக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மிகவும் தேவையானதாயிருக்கிறது. ஏனென்றால் இதுவே நிறைவு செய்கிறதாயிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஆசிரியராக இருந்தாலே நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் திரையை திறந்து விடுகிறது போல. ஆகவே நாம் கிறிஸ்துவின் வெளிப்படையான அழகை, வல்லமையை, மகிமையை இந்த புத்தகத்திலே காண முடியும். இந்த புத்தகம் ரகசியத்திற்கு எதிரானதாய் இருக்கிறது. இது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் பார்க்கின்றது போல அடுத்த வசனத்திலே இது தீர்க்க தரிசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இந்த புத்தகம் தங்களுக்கு புரியவில்லை என்று சொல்வது ஆச்சரியமானதாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த புத்தகம் மிகவும் தெளிவாக நாம் பரலோகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும் வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே காண்பிக்கும் பொருட்டு என்ற வார்த்தை ஓவியத்தை, அடையாளங்களை, மேலும் நேரடியாக அல்லது மறைமுகமாக சொல்லப்படும் விளக்கங்களை குறிக்கிறது. இவ்வாறு தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்றும் வாசிக்கிறோம். அதாவது அவர் அடையாளங்களை பயன்படுத்தினார், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அடையாளங்களை கொடுத்தார் என்று ஆங்கில வேதாமத்திலே பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் ஓமையை பற்றிய அடையாளங்கள் என்பதை உங்கள் சிந்தையிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை விளக்குவதற்கு பேதுரு ஒரு சிறந்த நேமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞாபகத்தில் இருக்கிறதா? 2 பேதுரு 1:20 வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு வசனத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு விளக்கம் அளிக்க முடியாது. அப்படினால் என்ன செய்ய வேண்டும்? அதை வேதத்தின் எல்லா வசனங்களின் வெளிச்சத்தின் மத்தியிலேயும் வைத்து விளக்கம் அளிக்க வேண்டும். ஒரு தேவ மனிதர் சொல்லும்பொழுது வெளிப்படுத்தலிலே உள்ள உருவக மொழி உண்மையை பற்றிய உருவமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று நாம் வாசித்தோம். தான் பரலோகத்தை சார்ந்த காரியங்களையோ நிலையற்ற கனவில் தோன்றிய காரியத்தையோ சொல்லவில்லை என்று யோவான் நமக்கு இதன் மூலம் உறுதி செய்கிறார். இந்த புத்தகத்திலே உண்மை சத்தியங்கள் மையமாக காணப்படுகின்றன. தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு சிலவற்றை காண்பிக்கப் போகிறார். அது என்ன? சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிற காரியங்களை. இந்த காரியங்களை அவர் அடையாளங்களினால் சொல்லப்போகிறார். இந்த சம்பவிக்கப் போகின்ற காரியங்கள் எல்லாம் உண்மையான நடவடிக்கைகள். அதை இப்பொழுது அவர் அடையாளமாக காண்பிக்கப் போகிறார். எப்பொழுதெல்லாம் யோவான் அடையாளத்தை பயன்படுத்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அடையாளத்தை பயன்படுத்தியிருக்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் அவர் அடையாளத்தை பயன்படுத்தியுள்ளார் என்பதை நாமும் உறுதி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் மெய்மையானது அடையாளத்தை விட மிகவும் சிறந்ததாயிருக்கிறது. உண்மையில் அடையாளமானது மெய்மையின் சிறப்பற்ற வெளிப்பாடாகும். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உறுதியையும் அவசர தேவையையும் சொல்லுகிறது. இதை சீக்கிரத்தில் சம்பவித்தே தீரும் என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தை வேதத்திலே சில இடங்களில் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8 இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயும் சீக்கிரத்திலே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். சீக்கிரத்தில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், பழிவாங்க அவர் ஆரம்பித்துவிட்டால் அது உடனே நடந்துவிடும் என்பதாகும். அதற்கு பிறகு காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இயேசு உடனே வரமாட்டார், ஆனால் அவர் திரும்பி வரும்படி செயல்பட ஆரம்பித்து விடும்பொழுது அவர் அதை குறித்து கூறிய காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக தீவிரமான வேகத்திலே நிறைவேறிவிடும் என்பதுதான். அவருடைய பழிவாங்குதல் மிகவும் குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே நிறைவேறிவிடும். தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தின காரியங்களே இவைகள் என்று யோவான் நமக்கு சொல்கிறார். அதாவது இது தேவனிடத்தில் ஆரம்பமாகிறது, பின்னர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொடுக்கப்படுகிறது, அவர் தேவ தூதனிடத்திலே கொடுக்கிறார், அந்த தூதன் யோவானிடத்திலே கொடுக்கிறார், பின்னர் யோவானிடத்திலிருந்து அவருடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் இனி என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இவ்வாறே உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தி வந்தது. இங்கே சிலருக்கு கேள்வி எழும்பக்கூடும், பிரசங்கியாரே, நீங்கள் சபையின் காலத்திற்கும் தேவதூதர்களுக்கும் தொடர்பில்லை என்று முன்பு கூறியிருக்கிறீர்களே, இப்பொழுது இங்கே தேவதூதர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதே என்று சொல்கிறீர்கள். ஆம், இப்பொழுதும் அதே கருத்தையே சொல்ல விரும்புகிறேன். இங்கே தேவதூதர்கள் என்பது பரலோக தூதுவர்களை குறிக்கிறது. ஆனால் யோவான் இங்கே முக்கியமாக எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற காரியங்களை குறித்து எழுதுகிறார். அதாவது இயேசு எதிர்காலத்திலே செய்யப்போகிற காரியங்களை சொல்கிறார். மேலும் 4 துவங்கி எல்லாமே எதிர்காலத்திலே நடைபெறப்போவதை, சபை பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு நடைபெறப்போகும் காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவதூதர்கள் மீண்டும் முக்கியமான இடத்தை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் முழுவதிலும் அவ்வாறே பார்க்கப் போகிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 பாருங்கள். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இங்கே சாட்சியாக அறிவித்திருக்கிறான் என்று சொல்கிறார். தன்னுடைய வாசகர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை யோவான் தானே தெரியப்படுத்துகிறார். இந்த நாளிலே நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். தான் என்ன எழுதுகிறேன் என்பதையும் அவர் திரும்பி பார்த்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை குறித்தும் என்றும் இங்கே வாசிக்கிறோம். இதிலே தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவையும் இந்த புத்தகத்தில் உள்ளவற்றையும் குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவர் ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தைகள் அவரை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் 2 அடுத்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சி என்ற வார்த்தை யோவானின் எழுத்துக்களில் 90 வருகிறது, சுவிசேஷங்களில் 50 வருகிறது. தான் கண்ட யாவற்றையும் என்று சொல்கிறதையும் இங்கே பார்க்கிறோம். யோவான் அந்த தரிசனங்களை நேரில் பார்த்த சாட்சியாயிருக்கிறார். யோவான் எதை பார்த்தாரோ அதை ஓவியங்களாக்கிவிட்டார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒரு தொலைக்காட்சி போன்று இருக்கிறது. இதுவே முதலாவது வெளிவந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதை யோவான் பார்த்தார். இது காண்பதற்கு நலமான காட்சிகளை உடையது. இது பரலோகத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து வருகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரன் மூலமாக தேவ தூதனிடத்தில் கொடுக்கப்பட்டது. தேவ தூதன் அதை யோவானிடத்திலே கொடுத்தான். யோவான் தான் கண்டவற்றை எழுதுகிறார். யோவான் கேட்டது மட்டுமல்ல, அவர் பார்க்கவும் செய்தார். நாம் நம்முடைய தகவல்களை இந்த இரண்டின் வழியாகவே அதிகமாக பெறுகிறோம். ஒன்று கேட்பதின் மூலமாக பெறுகிறோம், மற்றும் நம்முடைய கண்களால் பார்ப்பதின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். இங்கே யோவான் எந்த ஒரு காரியத்தையும் முகர்ந்து பார்க்கவில்லையோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் இந்த புஸ்தகத்தின் சில பகுதிகளிலே நீங்கள் நறுமணம் வீசுகிறதை காண முடியும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இது வேத தியானத்தை பற்றிய பாக்கியத்தை நமக்கு சொல்லும் வசனமாகும். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே காண்கிற ஏழு பேரின்ப வசனங்களிலே இது முதலாவதாகும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. வாசிக்கிறவர்கள் அல்லது சபையிலே வாசிக்கிறவர்கள், மேலும் போதகராக இருக்கிறவர்களை அது அர்த்தப்படுத்துகிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களுமாகிய இருவரும் பாக்கியவான்கள். இந்த வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களுமாகிய இருவரும் இந்த புத்தகத்திலே எழுதியுள்ளவற்றை கை கொள்ளப் போகிறார்கள். வாசிப்பதிலே, கேட்பதிலே, கை கொள்வதிலே இந்த மூன்றிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் யோவான் அப்போஸ்தலன் அவ்வாறுதான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த புத்தகத்தின் இறுதியிலே எழுதியிருக்கிற காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பது இதற்கு அர்த்தமல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து செய்யும் ஊழியத்தின் ஆரம்பமாக பெந்தேகொஸ்தே நாளில் சபை ஆரம்பமானதை இது குறிக்கிறதாயிருக்கிறது. நாம் இந்த அதிகாரத்திலே அவரை பற்றிய தரிசனத்தை பார்க்க இருக்கிறோம். அதிலே அவர் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். பின்னர் அவருடைய ஊழியம் என்னவென்று நாம் பார்க்கிறோம். அது நம்மை எதிர்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறதாய் இருக்கிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது அநேக விசேஷங்களை சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகும் நாட்களிலே செய்யப்போகிற விசேஷத்தை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு பாக்கியத்தை கொடுக்கிறதாயிருக்கிறது. இதை நாம் கேட்கும் பொழுதும் இதற்கு கீழ்ப்படியும் பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே தொடர்ந்து எந்த ஒரு நாளின் நிகழ்ச்சியையும் தவறவிட்டு விடாமல் தொடர்ச்சியாக வசனங்களை கேட்போம். அது மட்டுமல்ல, வேதத்தின் மற்ற பகுதிகளையும் நாம் கருத்தோடு வாசிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து வாசித்து தியானிப்போம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் நம்மை படைத்த கடவுளுடைய இருதயத்தை அறிந்து கொள்கிறோம். அவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் என்றும் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கர்த்தரையே அறிந்து கொள்கிறோம். அவரை அறிவதே நமக்கு நித்திய ஜீவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த வசனங்களை பற்றிக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காண முடியும். கவலைகளினாலோ, பாரத்தினாலோ, பற்பல விதமான வேதனைகளினாலோ இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கருத்தோடு வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். அன்படினாலே அவருடைய வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம், முதலிடம் கொடுப்போம். அவராலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கப் போகிற வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை எங்களுக்கு காட்டும், நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இன்னமும் எதை எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தும், வரும் நாட்களிலே நீர் என்ன செய்யப் போகிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை அறிந்தவர்களாக இன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தர உம்முடைய பாதத்திலே எங்களை படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.